Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13-16 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிருக. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே இறை வார்த்தையினுடைய வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழலில், மகிழ்ச்சியை உணர முடியாத ஒரு சூழல், எங்கே திரும்பினாலும் ஒரு விதமான கலக்கமான செய்திகளும் சம்பவங்களும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற வேளையிலே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் நிறைவை காண முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நீங்கள் பயணிக்கிற பொழுது அந்த நிறைவை உங்களுக்கு காண முடியும். நம்ம சுற்றி இருக்கிற, நம்மை நமக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தால், ஆண்டவருடைய கரம் நம்மை இறுக பற்றி பிடித்திருப்பதையும், அந்த கரம் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதையும் உங்களால் உணர முடியும். அது ஒரு உண்மையின் அடையாளம். ஆண்டவர் வாக்குமொழிந்தவர், உண்மையாகவே அதை ஒவ்வொருவருக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த நிறைவை நம்ம காணும் பொழுது தானே கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியும். அதனால் பொய்யான நன்றியே அல்ல, அதை அனுபவித்து அந்த நன்றியை நீங்கள் காணிக்கையாக்குகிற போது அது கடவுளுடைய பார்வையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மீண்டும் நமக்கே அது கிடைக்கிறது. அதனால் துன்பத்தில் இருக்கிறவங்க, துயரத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரிடத்தில் செபிக்கிற போது, உண்மையாகவே இது என்னை விடுவிக்கும், இந்த நோயிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செபிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் என்னை சுகப்படுத்துகிறது, இயேசுவின் இரத்தம் என்னை பலப்படுத்துகிறது, இயேசுவின் இரத்தம் என்னை எல்லா விதமான தொற்று நோயிலிருந்தும் என்னை பாதுகாக்கிறது. இப்படி நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போது ஆண்டவருக்கு நீங்கள் அந்த ஆட்ரிபியூட் கொடுக்கும்போது கடவுள் கண்டிப்பாக அப்படியாகவே உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ இந்த இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம் ஏதோ வீணாய் சிந்தப்பட்டது அல்ல, மாறாக விடுதலைக்காக நம்மை காப்பாற்றுகிற அடையாளமாக. அன்று இஸ்ரேல் மக்களுக்கு நிலைவாசப்படியில் பூசப்பட்ட இரத்தம் விடுதலையை கொடுத்தது. இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் அதைவிட பல மடங்கு உண்மையுள்ளதாக, நிறைவுள்ளதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த பரிசுத்த இரத்தத்தினுடைய அந்த அற்புதத்தை எடுத்து பயணிக்க வேண்டியது, எடுத்து அந்த பயனாளிகளாக மாற வேண்டியது நம்முடைய கடமையாக. கடவுள் கண்டிப்பாக வந்து இதை திணிக்க மாட்டார். அன்று இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த கட்டளை தான், நீ ஆட்டு அடித்து ஆட்டினுடைய ரத்தத்தை நீ தான் தடவணும், நான் வந்து தடவிட்டு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை செய்கிற போது கடவுள் என்ன செய்கிறாரு, நம்முடைய அந்த முயற்சியை நிறைவாக்குகிறார். இந்த அருமையான வேலையில் அநேகர் எங்களிடத்தில் ஜப உதவிக்காக ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஜப உதவியை தேடி வந்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அருங்குடை இல்லத்திலே ஜப உதவிக்காக 24 மணி நேரமும் ஜப உதவி மையம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கான அந்த எங்களுடைய அருங்குடை யூடியூப் சேனலில் வெப்சைட் இருக்கிறது, அங்கே போனீங்கன்னா அதுக்கான நம்பர் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்க சகோதர சகோதரிகள் காத்திருக்கிறாங்க. உங்களுக்காக மற்றொருவர் ஜெபிக்கிற போது, அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஜெப இல்லத்திலிருந்து உங்களுக்கான அந்த வார்த்தைகள் வருகிற போது, கண்டிப்பாக கடவுள் அதை விடுதலையின் வார்த்தையாக மாற்றுவார். இதைத்தான் நம்ம ஆண்டவர் நிறைவை நோக்கிய அந்த ஒரு வாழ்விலே நம்மளை அழைத்து செல்கிறார் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 28:12 நம்ம பார்க்குறோம். மானிடா, தீர் நகரின் மன்னனை குறித்து இரங்கட்பா ஒன்று பாடு. தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ நிறைவின் மாதிரியாகவும் ஞானத்தின் நிறைவாகவும் அழகின் முழுமையாகவும் இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அப்படிலாம் இருந்த, ஆனால் பின்னாடி நீ நிறையா மாறிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் வரும். அப்போ கடவுள் இன்றைக்கு நம்மையும் நிறைவின் மாதிரிகளாக, ஞானத்தின் நிறைவாக, அழகின் முழுமையாக படைத்திருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உண்மைத்தனத்தில், இதை தான் உண்மைத்தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், பவுலடியார் வந்து கொரிந்தியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிற போது அதில் எழுதுகிறார், நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மை உள்ளவராயிருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் செல்வானும் திமோத்தேயும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையே பேசுவார். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. இப்போ பாருங்கள், இந்த முதல் வாசகத்தில் ஒரு அழுத்தமான செய்தியாக நமக்கு கிடைத்திருப்பது உண்மையை குறித்த ஒரு அடையாளம். இன்றைக்கி நற்செய்திக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்க, நற்செய்தியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீங்க, ஒளியாக இருக்கிறீங்க. உப்பு ஓர்பற்று போனால் அது குப்பையில் கொட்டப்படும் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. ஒளி, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீங்க. மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. விளக்கை ஏற்றி யாரும் மரக்காலுக்குள் கீழே கொண்டு போய் வைக்க மாட்டாங்க, மேலே தான் வைப்பாங்க. அப்படியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவர் வரி, அவர்கள் அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத்தந்தையை போற்றி புகழ்வார்கள். நாம் செய்யக்கூடிய நன்மைத்தனத்தெல்லாம் பார்க்குறவங்க நம்ம புகழ்றதை விட நம்முடைய தெய்வத்தை புகழணும், அதுதான் உண்மை. அந்த உண்மையை நோக்கித்தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டு போகிறார். இன்றைக்கி முதல் வாசகத்தினுடைய இந்த மையப்பொருளை நம்ம உள்ளத்தில் எடுத்து சிந்திக்கிறோம். உண்மை இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், உண்மை நம்ம இடத்துல இருக்கிறதா. சின்ன பிள்ளையிலேயே நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறோம். ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் ஹா ஹா ஹா, எல்லா பொய்யும் சொல்லிவிட்டு கடைசியில் ஹா 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 சிரிச்சிட்டு நம்ம போயிடுறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம குழந்தைத்தனத்து குழந்தையாக இருக்கிற அந்த சமயத்திலிருந்து பொய்யானது ஈஸியாக நமக்கு வந்துடுது. குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் குழந்தைகள் பேச ஆரம்பிக்கிற போதே அந்த குழந்தைகள் இடத்துல சில பொய்த்தனங்கள் வெளிப்படும். இப்போ பார்த்திங்கன்னா, அது எங்கே யார் சொல்லிக் கொடுத்தா இப்படி நீ பொய் சொல்லலாம் அப்படின்னு, அது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, அது இயல்பிலிருந்து உருவாகிறது. இயல்பிலிருந்து இந்த உடல், ஆண்டவர் வந்து ஜலப்பிரளயத்தில் வந்து இந்த மனுஷனை அழித்தப்போ, அப்புறம் ஆண்டவர் உட்காந்து பார்க்குறார், இந்த மனுஷனுக்கு இயல்பிலேயே இந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு இயல்பு இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதனால் இனிமேல் இப்படிலாம் அழிக்க மாட்டேன் அப்படின்னார். கடவுளே கண்டுபிடிக்கிறார் இந்த மனுஷனிடத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் என்ன, இதை நம்மளும் உணர்ந்து கொள்ளணும். இப்போ நமக்கு இயல்பிலேயே என்ன இருக்கிறதுனா, ஒரு உண்மையை உண்மையாய் சொல்லுகிற ஒரு நிலை இல்லை, அது இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இதை மாற்றி சொல்லும், ஏன்னா நமக்கு இது கஷ்டம். இன்றைக்கி நம்ம உட்காந்து யோசித்து பாருங்களேன், நாம் எத்தனை முறை பொய் சொல்லுகிறோம், எத்தனை முறை பொய் சொல்லுகிறோம் அப்படின்னு. நான் உண்மை இல்லாத ஒரு வார்த்தை, பொய் என்ற வார்த்தையை விட உண்மை இல்லாத ஒன்றை வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம அதை நீங்கள் நிறைய நேரம் நமக்கு அது தெரியறதே இல்லை, ஏன்னா அது நம்மளுடைய அறிவை கடந்த நிலையில் அது நமக்குள்ளே போய் அது அப்படியே நிறைந்து கிடக்கிறது. நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன், அவங்களுடைய வார்த்தையில் உண்மை இல்லாத ஒரு நிலை. அவங்க எதேச்சியாக அப்படி சொல்லிட்டு போவாங்க, வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவி பொய் சொல்கிறோம், ஒருவருக்கொருவர் உண்மையை மறைக்கிறோம். உண்மையை மறைக்கிறோம், எதற்காக மறைக்கிறோம்? ஒரு நன்மைத்தனம், அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறோம், இதனால தான் இது இப்படி செய்தோம், இந்த நன்மைக்காக இது செய்தோம் இருக்கலாம், அதில் ஒரு நன்மைத்தனம் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல உண்மையில்லாத ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. ஒரு இடத்திற்கு நான் போயிருந்தப்போ, அது ஒரு ஜெப இல்லம், அந்த இல்லத்திற்கு போயிருந்தப்போ அந்த அழைத்து சென்ற நண்பர் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு பொய் சொல்லுங்கள், இங்கே வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு காரணத்துக்காக வந்ததாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நண்பர் சொன்னது வந்து எனக்கு உடனே நெருடலாக இருந்தது. ஏன் நம்ம அந்த இடத்துல போய் ஒரு உண்மையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லணும்? வேறு வழி இல்லை, எனக்கு இவருடைய ரெக்வஸ்ட் அப்படியாக இருந்தது. நான் ஒரு ஜெபம் தான் பண்ணினேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவர் இவர் சொல்கிறார் இப்படி சொல்லுங்கன்னு, ஆனால் அந்த சூழல் எனக்கு வரக்கூடாது. ஏன்னா அந்த பொய்யை சொல்லிவிட்டு நான் செய்ய போகிற இறைவார்த்தை பணி அங்கே நிறைவேற முடியாது இல்லையா. அதனால் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நான் போனேன். ஆனால் அவர் எதிர்பார்த்த விதமாக அங்கிருந்த அதிகாரிகளோ அங்கிருந்த யாரும் என்னிடத்துல அந்த கேள்வியை கேட்கலை. நான் அந்த பொய் சொல்லக்கூடிய தருணத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு சந்தேகமான கேள்வியும் அவங்க என்கிட்ட கேட்கலை. என்னை வரவேற்றாங்க, என்னை கவனிச்சிக்கிட்டாங்க, எல்லாமே சரியாகி போனது. அந்த ஏரியாவுக்குள்ளே கடவுள் நம்மளை கூட்டிகிட்டு போகலை பொய் சொல்லக்கூடிய ஒரு தருணத்திற்கு. அப்போது நம்ம ஆண்டவரிடத்தில் சரணாகதி ஆகிற போது அந்த உண்மைத்தனத்தை அவர் என்ன செய்கிறாரு, நாம் கைக்கொள்வதற்கு உதவி செய்கிறார். இன்றைக்கி நிறைய நேரம் பார்த்திங்கன்னா அந்த உண்மையை சொல்லுகிறவர்கள் துன்பப்படுகிறாங்க. உண்மையை சொல்லுகிறவங்க, உண்மையின்படி வாழ முயற்சிக்கிறவங்களுக்கு துன்பங்கள் உண்டு. பொய் சொல்லிட்டு போகிறவங்க, நம்ம விவேக் சார் சொல்லுவார்ல, ஆட்டோக்காரன் மாதிரி இங்கிட்டு கையை போட்டு இங்கிட்டு கையை போட்டு லெஃப்டில் போட்டு ரைட்டில் போட்டு நேராக போகணும் அப்படின்வார். இந்த பொய் சொல்கிறவங்களுடைய உணர்வெல்லாம் அப்படி தான், இதையோ இங்கே ஒன்று சொல்லு அங்கே ஒன்று சொல்லு, ஆனால் நம்மளுடைய இலக்கு நேராக போயிட்டே இருக்கணும், நான் டார்கெட் எதை வைக்கிறேனோ அதை அடையணும் அப்படின்னு. எண்டு டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இலக்கை அடைகிற அந்த நன்மைத்தனத்துக்காகத்தானே இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு உண்மையற்ற நிலையையும் நியாயப்படுத்த முடியாது கடவுளுக்கு முன்பாக. அதை தான் சொல்லுவாங்க, நம்ம அடைய போகிற இலக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, நாம் போகிற வழியை நியாயப்படுத்த முடியாது. இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி சாராயம் காய்ச்சி அநேக குடும்பத்தை அழிச்சிட்டு நான் வந்து நிறைய சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்திலிருந்து நான் ஏழைகளுக்கு இவ்வளோ உதவி செஞ்சேன் அப்படின்னா இட் இஸ் இன்வாலிட், இட் இஸ் நாட் அக்செப்டட், அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா அந்த அந்த அது கடந்து சென்ற வழிகள் வந்து தவறு. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம தொடக்க நூல் 3:1 நம்ம பார்க்குறோம் பாருங்கள். பைபிளுக்குள்ளே போகிறோம், பழைய ஏற்பாட்டுக்குள்ளேருந்து இந்த உண்மையினுடைய சில அடையாளத்தை பார்க்குறோம். 3:1 ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. அந்த வார்த்தையை அது பயன்படுத்துது பாருங்கள். பிசாசு தொடக்க நூல்லையே நம்ம பார்த்துட்டோம், அது பிசாசு பயன்படுத்துது, கடவுள் சொன்னது உண்மையா, அந்த வார்த்தை உண்மையான்னு கேட்டுட்டு அவங்க முதல்ல ஆமாம் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது என்ன செய்யுது, அது உண்மை இல்லை, நான் சொல்கிறது தான் உண்மை பாருங்கள், அது தன்னை உண்மை என்று வைக்கிறது. எது உண்மை இல்லாததோ அது தன்னை உண்மை என்று வைக்கிறது. உண்மையான அந்த தெய்வத்தினுடைய வார்த்தை கீழே போகுது. இதுதான் ஜென்ம பாவத்தினுடைய அழுத்தம். எங்கெல்லாம் கடவுளுடைய உண்மைத்தனம் கீழே தள்ளப்பட்டு தீமையினுடைய அந்த பொய்த்தனம் உண்மையாக்கப்பட்டு மேலே நிற்குதோ அங்கெல்லாம் ஜென்ம பாவம் தலைவிரித்து ஆடுகிற. அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், அது ஆன்மீக தலமாக இருக்கலாம், அரசியல் தலமாக இருக்கலாம், அல்லது இந்த கொரோனா எங்கிட்டேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, எல்லாரும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க, எல்லாரும் அதை இதையும் சொல்கிறாங்க, வௌவால்லேருந்து வந்துச்சுங்கிறாங்க, குரங்குலேருந்து வந்துருச்சுங்கிறாங்க, எங்கேருந்து வந்துச்சோ யாருக்கும் தெரியாதுங்கிறது கிடையாது, ஆண்டவருக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு உண்மை இல்லாத நிலையை நம்ம பார்க்குறோம், உண்மையற்ற நிலை, ஜென்மபாவத்தினுடைய அழுத்தம் பாருங்க. இந்த உண்மை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குற போது 2 புரிதல்கள் பைபிளில் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து உண்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு மாரல் குவாலிட்டி, ஒழுக்க நெறியோடு இணைந்த ஒரு அடையாளம். தொடக்க நூலில் 18:13 ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள், ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ, ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை வருது, சாரால் குழந்தை பெற்று விடுப்பாள் அப்படின்னு. உடனே அவங்க சிரிக்கும் போது ஆண்டவர் கேட்குறார், ஏன் நான் வயது முதிர்ந்தவளாக இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் அப்படின்னு. ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? அப்போ இந்த இடத்துல எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா அப்படிங்கிற வார்த்தை, இந்த சாராவினுடைய உள்ளத்தில் இருந்த அந்த உண்மை அப்படிங்கிறது கடவுள் பொய் சொல்கிறாரு. அப்போ இது ஒழுக்க நெறியோட இணைந்த ஒரு இது. இந்த மகளுக்கு, இந்த சாராவுக்கு கடவுள் மீது நம்பிக்கையோடு இணையாத ஒரு ஒரு உண்மைத்தனம். கடவுளோடு இணைந்திருக்கிற உண்மைத்தனமாக இருந்தால் உடனே நம்பியிருப்பாங்க. மரியாள் மரியாள் பாருங்கள், இது எப்படி நிகழும் என்று கேட்டாங்க. அதுக்காக அது சந்தேக பார்வை அல்ல, மாறாக அது இயலாத ஒரு காரியமாக இருந்தது. மனுக்குலத்திற்கே அது ஒரு புதிய அடையாளம். நான் கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெறணும், இது எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இருந்தது சக்கரியா. அந்த இடத்துல பாருங்கள், சக்கரியா வந்து இது எங்கேனோ நிகழும் அப்படின்னு கேட்டார். நாங்கள் தான் வயசாகி போச்சே. எலிசபெத் அம்மாளுடைய கணவரை நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆலயத்திற்குள்ளே போய் தூபம் போடுகிற போது அவரும் அதே கேள்வி கேட்குறார். அவருக்கு அடி விழுந்தது, நீ வாய் பேசக்கூடாது, பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ வாய் பேச மாட்டேன். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல இந்த நம்பிக்கையோடு கூடிய அந்த உண்மைத்தனம், உண்மை, இது ஒழுக்க நெறி. இது கடவுளோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டிய ஆற்றல். அது இல்லை அப்படிங்கிறது தான் கடவுள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிற. ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? உன் மனைவி ஏன் சிரிக்கிறா? அப்போ பாருங்கள், இது ஒரு உண்மைங்கிற வார்த்தை கடவுளை பார்த்து கேட்குற உண்மையா அப்படின்னு கேட்குறதுல கூட அந்த ஒழுக்க நெறியினுடைய அழுத்தம் இருக்கிற, நம்பிக்கை வாழ்க்கையினுடைய அழுத்தம் தெரிகிற. அடுத்தது பாருங்கள், தொடக்க நூல் 22:17 நம்ம ஒரு அடையாளத்தை பார்க்குறோம். 22:17 சொல்கிறது, ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் வழிமரபை பழுகி பெருகச் செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர். இதில் பார்த்தீங்கன்னா, நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து, இந்த வார்த்தையை நம்ம பைபிளில் இடையிடையே பார்க்குறோம். உண்மையாகவே கடவுள் சொல்வார். அப்போ உண்மையாகவே இயேசு சாமி சொல்லுமா சொல்வார், ட்ரூலி ஐ டெல் யூ, உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்வார். அப்போ உண்மையானா அப்புறம் பொய்யா வேற பேசுவாரா அப்படின்னு நம்ம ஒருவேளை யோசிக்க தோணும். அதனால தான் இந்த கிராஸ் ரெஃபரன்ஸை நான் வைக்கிறேன். அப்போ உண்மையாகவே எழுதியிருக்குன்னா அப்போ கடவுள் பொய்யாவும் பேசியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம உள்ளத்தில் எழுப்பக்கூடாது. இந்த இடத்துல உண்மையாகவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அழுத்தமான ஒரு செய்தியை உரைப்பதாக, கண்டிப்பாக உண்மையாகவேனா ட்ரூலி சர்டைன்லி. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, ஒரு ஒரு அழுத்தமான ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய, கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இந்த உண்மையாகவே அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இன்னும் அழுத்தமாக தேடுகிற போது, இந்த உண்மையை பற்றி தேடுகிற போது, உண்மை இஸ் ஈக்குவல் டு கடவுள். கடவுள் இன்றைக்கு நான் நிறைவை பற்றி சொன்னேன். நாம் எல்லாருமே நிறைவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம பரிசேயர்களைப் போல நான் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறேன், 3 வேளை ஜெபம் ஜெபிக்கிறேன், மாலையில் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், காலையில் 6 மணி திருப்பலிக்கு நான் டான் என்று போயிடுவேன். அந்த திருப்பலி எனக்கு ஒரு ஆழமான ஒரு காரியம். இதெல்லாம் நிறைய பேருக்கு நமக்கு இந்த பக்தி முயற்சிகள் எல்லாமே 100 மார்க் போட்டுடலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வீட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழுகிற அந்த வாழ்க்கையில் உண்மை இல்லை, மனைவிகிட்ட உண்மை இல்லை, கணவன்கிட்ட உண்மை இல்லை, நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல உண்மை இல்லை, நம்ம பிள்ளைகள்கிட்ட உண்மை இல்லை அப்படின்னா, அந்த உண்மை இல்லாத நிலை கடவுளுடைய பார்வையிலே நீதியற்ற செயலாக இருக்கிற. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், கடவுள் நீதி உள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மையும் நீதியும் இணைந்து போகிற ஒரு தளம். ஒரு மாட்டு வண்டியில் மாடு, 2 மாடு ஒன்றா போகணும், அதே மாதிரி தான் கடவுளுடைய அந்த தளத்தில் இந்த நீதியும் உண்மையும் இணைந்து போகக்கூடிய தளங்கள். அப்போது இந்த உண்மை இல்லாத இடத்துல நீதி இருக்க முடியாது. நீதி இருக்கிற இடத்துல, நீதி இல்லாத இடத்துல இந்த உண்மை இருக்காது கண்டிப்பாக. அப்போ உண்மையற்ற ஒரு சூழலைத்தான் நம்ம நீதி, அநீதியான ஒரு இடம், அநீதியான மனிதர், அநீதியான சூழல்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த நீதியும் உண்மையும் இணைந்திருந்தால் தான், இப்போ நம்ம உண்மையை, நம்ம போய் நீதியை பற்றி பேச வேண்டாம், நாம் இருக்கிற இடத்துல நம்ம உண்மையாக இருந்தால் போதும், ஆண்டவருடைய அந்த நீதி அந்த இடத்துல நமக்குள்ளே செயலாற்றி கொண்டு இருக்கும், நேர்மை செயலாற்றி கொண்டு இருக்கும். அப்போது கடவுள் அந்த நீதி உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த உண்மைத்தனம் ஒரு அடையாளமாக இருக்கிற. பாருங்கள், திருப்பாடல் 45:4 சொல்லுது, உண்மையை காத்திட நீதியை நிலைநாட்டிட மாண்புடன் வெற்றிவாகை சூடிவாரும், உம் வழக்கை அச்சமிகு செயல்களை ஆற்றுவதாக. கடவுளுடைய அந்த பிரசன்னத்தில் பிரேயர் ஜபத்தை திருப்பாடல் ஆசிரியர் ஏறெடுக்கிறார். உண்மையை காத்திட, நீதியை நிலைநாட்டிட. பாருங்க, திருப்பாடல் 51:6, நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். நீங்கள் விரும்புகிறது என் உள்ளத்து உண்மை, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த உண்மை. அது வந்து வெறும் வெளிப்படையான ஒரு அடையாளம் அல்ல, அது உள்ளத்தினுடைய அடையாளம். எசேக்கியேல் 18:28, அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார்கள். உண்மையை கண்டுணர்ந்து. அப்போ கடவுள் விரும்புகிறது என்ன? மனிதர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தங்களுடைய அந்த குற்றங்களிலிருந்து விலகணும். அதாவது சும்மா நான் விலகிறேன். இப்போ நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவர் அல்லாத சகோதரர் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னார், உங்களுக்கெல்லாம் கவலை இல்லை சார் அப்படின்னார். ஏன், என்ன சார் இப்போ எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, உங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பாவ மன்னிப்பு இது வச்சுருக்கிறீங்க, நீங்கள் என்ன பாவம் வேணாலும் செஞ்சுட்டு நேராக போய் அங்கே முழங்கால் போட்டு உங்கள் பாவத்தெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதனால் நீங்கள் திருப்பி வந்து பாவம் பண்ணலாம் அப்படின்னார். அப்படி தான் நம்ம பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பாவத்தை போய் சொல்லிட்டு வந்து திருப்பி அதே பாவத்தை செய்கிறது. பாருங்கள், சில பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே படாது. ஏன்னா அவர்கள் எதை அறிக்கை செய்கிறார்களோ அதை விட்டு விலக வேண்டும் என்பது தான் கடவுளுடைய திட்டம். பாவத்திற்கு அந்த பாவ அறிக்கைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம் பாவத்தை. பாவத்தெல்லாம் யோசிச்சுட்டு அந்த பாவ அறிக்கையில் அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த உத்தமனஸ்தாவ மந்திரம் சொல்லுவோம். அந்த உத்தமனஸ்தாவ மந்திரம் சொல்லும்போது அதில் என்ன சொல்கிறோன்னா, இனிமேல் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே நான் என்ன செய்கிறேன், உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உறுதி செய்கிறோம், ப்ராமிஸ் பண்ணுறோம் கடவுளுக்கு முன்னாடி. உத்த மனஸ்தா மந்திரம்னு சொன்னால் பல பேருக்கு தெரியாது, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு மன துயர். ஒரு பையன் அப்படி தான், பொடியன் வந்து இது பாவ சங்கீதனை செய்யும் போது அவன் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டான், இந்த ஜபம் தெரியல. அவன் நான் உடனே உத்த மனஸ்தா மந்திரம்னு, அவனுக்கு பதில் வரல, அமைதியாக இருக்கிறான். டேய், உத்தமனஸ்தா மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னா அவன் கைகாலெலாம் ஆடி ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். நான் எனக்கு உத்தமனஸ்தா மந்திரம் தெரியாதுன்னு, என்ன போ பாவ சங்கீதனம் பண்ண வந்திருக்கிற உத்தமனஸ்தா மந்திரம் தெரியலையா அப்படின்னு நான் சின்ன பையன், அதனால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. அப்போ சொன்னான், இந்த இடத்துல இந்த ஜபம் நீ படிச்சிருக்கணும், வேறு ஒரு ஜபம் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா. என்ன ஜபண்டா அப்படின்னு, மனத்துயர் மன்றாட்டுன்னா. எனக்கே அப்படியே பாரமாக போச்சு, ஏன்னா இப்போ இந்த வார்த்தையெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது மனத்துயர் மன்றாட்டு. அதை தான் நான் உத்தமன சாமுத்திரன் பழைய வார்த்தையை நான் பயன்படுத்த அப்போ தான் நான் தலையில் கொட்டு போட்டுக்கிட்டேன். இனிமேல் சின்ன பிள்ளைகள்ட்ட பேசும்போது நம்ம வார்த்தையை கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும், அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எழுதி வச்சுட்டாவது வந்து உட்காரணும் அப்படின்னு. பாருங்கள், அந்த மனத்துயர் மன்றாட்டோ உத்தமனஸ்தா மந்திரமோ எதுலேயும் அந்த இடத்துல நம்ம மனம் துயரப்பட்டு அந்த முடிவு எடுக்கணும். உண்மை அதுதான், உண்மை அதுதான் கடவுளுடைய பார்வையிலே நீதி. இனிமேல் அந்த பாவத்தினுடைய சூழல்களை விட்டு விலகுவேன். இப்போ ஒரு மனுஷர் ஒரு இன்னொரு மனுஷரோட ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த மனிதருடைய உறவை விட்டு தள்ளி நிற்க பார்க்கணும். அதுக்காக சண்டை போட்டுட்டு போங்கன்னு சொல்கிறதில்ல, அந்த சூழலை விட்டு வெளியில் வா. இந்த இடத்துக்கு போனால் நான் அந்த பாவம் செய்வேன்னா அந்த இடத்த நீ என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணு, அந்த சூழலை நீ அவாய்ட் பண்ணு. இப்போ பாருங்கள், கடவுள் உண்மைத்தனத்தின்கான ஒரு கடவுளாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த உண்மையை கண்டுணர்ந்து, இப்படி தான் எல்லா நம்மளுடைய கத்தோலிக்க திருவவை வந்து நிறைய வழிகளெல்லாம் கடவுள்கிட்ட போகிறதுக்கு வச்சுருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்னா, வேணும்னா நம்ம ராங்காக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயும் லூப்ஹோல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் கடவுளுடைய காரியத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது. கடைசியில் உலகத்தில் வேணால் நம்ம ஓடலாம் அப்படியே ஜாலியாக, இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன்னு. அதான் சொல்கிறேன், காலையிலேருந்து நீங்கள் போய் 5 முறை தொழுதேன் 6 முறை தொழுதேன் பூசிக்கு போனேன் தேவமாலை செஞ்சேன் எல்லாம் ஓகே, ஆனால் வீட்டுக்கு வந்தால் உண்மை இல்லை, கணவன் மனைவி இடத்துல உண்மை இல்லைன்னா அந்த அநீதிக்கு கடவுள் என்ன செய்ய மாட்டார், பதில் சொல்லவே மாட்டார். அப்படிப்பட்ட குடும்பங்கள் சஃபர் பண்ணும். அவங்க சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போகிறேன் சாமி, ஜெபிக்கிறேன் சாமி, ஆனால் உன்கிட்ட இரக்கம் இல்லை, நீதி இல்லை. வீட்டுக்கு வந்தால் நீதியோட ஒரு மனிதரை நீங்கள் கையால் கற்றுக்கொள்ளணும். ஒரு மாமியாராக இருக்கட்டும், இல்லை மருமகளாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு ஒரு வீட்டில் ஒரு தகப்பனுக்கு ஒரு அநீதியான ஒரு வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் அவர் வேறு வேறையாக பார்க்குறார். ஆம்பளை பிள்ளை சம்பாரிச்சு போடும், பொம்பளை பிள்ளை செலவு அப்படின்னு யோசித்தா அது அநீதி. அந்த நபர் போய் ஜெபிக்கிறது வேஸ்ட்டு, கடவுள் அந்த ஜெபத்துக்கு பதில் சொல்ல மாட்டார். இரண்டு பிள்ளைகளையும் நீ ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து ஒரு திருமணம் செய்து ஒரு மனைவியை நீங்கள் வெளியிடத்துலேருந்து கூட்டிகிட்டு வரீங்கன்னா அந்த மனைவிக்குரிய மாண்பை கொடுக்கணும். ஒரு இடத்துக்கு போயிருக்கிற ஒரு கணவர் சொல்கிறார், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அடிக்கடி, அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. பாருங்கள், ஒரு மனைவியை எவ்வளவு இழிவுபடுத்தலாம், ஒரு மாண்பற்ற நிலை. நீங்கள் அந்த இடத்துல நீதியோடு செயல்படலை. அந்த மகளுக்கு என்ன வேணும், ஒரு மாண்பு வேணும். ஒரு ஆண் அடிமை, ஒரு ஆணாதிக்கத்தினுடைய ஒரு மனநிலையை நம்ம அந்த இடத்துல வெளிப்படுத்தினா அந்த குடும்பம் எப்படி வளர முடியும். அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த மனிதரிடத்தில் நிற்பது அநீதி, அது இங்கிட்டு இருந்தாலும் சரி அங்கிட்டு இருந்தாலும் சரி. பாருங்கள், அதுக்கு தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம்ம அதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சற்று குழம்பி போயிடக்கூடாது, அதுக்காக கோயிலுக்கு போகக்கூடாதா, ஏற்கனவே நான் இதை விளக்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு சிலர் ஆண்டவரை அறியாதவங்க இருப்பாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சமூக நீதி இருக்கும், அவங்க சமூக நீதியின்படி வாழ்வாங்க. அவங்கள கடவுள் டிக்கு போட்டுருவார், நம்மளுக்கு வந்து அடிச்சு விட்ருவார். ஏன் தெரியுமா, நாம் இங்கே போய் கடவுளை கும்பிட்டோம், கடவுள் அன்பு இருந்தது, அயலாருடைய அன்பு இல்லை. அப்போ கடவுள் என்ன செஞ்சிருவார், ஸ்ட்ரைக் பண்ணிடுவார், நம்மளை அடி உளுந்துடும் ஆண்டவர்கிட்ட. அதனால தான் கடவுள் விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா வெறுமனை பேசி கொண்டிருப்பது. இந்த ஜெபமெல்லாம் எதுக்கு உதவி செய்து, ஆண்டவருடைய பார்வையில் நீதியானது எதுவோ, உண்மையானது எதுவோ, கண்ணியமானது எதுவோ, அதை செயல்படுத்துவதற்கு இது பலன் தருது ஜெபங்கள். வெறும் ஜெபங்கள் நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் தள்ளிடாது. அந்த ஜெபங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற வல்லமை ஆண்டவருடைய நீதியான செயல்களை செய்வதற்கு உதவி செய்கிறது. அந்த நீதியான செயல் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையிலும் என் கரங்களிலிருந்து வெளிவருகிற செயலிலும் இல்லாது போனால் நான் ஆண்டவரை சார்ந்தவன் என்று யாரும் சொல்ல முடியாது. பைபிள் எடுத்து புரட்டி பாருங்கள், யாரெல்லாம் ஆண்டவருக்கு நேர்மையாளர்கள் அப்படின்னு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வாழ்ந்தவங்க. இப்போ சுசேபர் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஆண்டவருடைய உலக சமூக நீதியின்படி இதோ இந்த பெண் வந்து திருமணத்துக்கு முன்னாடி கருத்தாங்கி இருக்கிறாள், அவள் கல்லால் எரியப்படணும், அப்படி கொள்வது வந்து இவருக்கு விருப்பம் இல்லை. அப்போ மறைவாய் விலக்கி விட திட்டமிட்டார். அவள் பாருங்கள் ஏதோ செயல்பட விரும்புகிறார், ஆனால் ஆண்டவரால் அவருக்கு சொல்லப்பட்ட உடனே அந்த மகளை ஏற்றுக்கொண்டதுடன் இல்லாமல் இறுதி வரை அவருக்கு காவலாளியாக அந்த கடவுளுடைய திட்டத்திற்கு மிகுந்த பலன் அளிக்கக்கூடிய, கனி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியனாக சூசேப்பர் நம்மளுடைய சூசேப்பர் நின்னார். அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால தான் அவருக்கு நேர்மையாளர் என்ற பெயர். ஏன்னா அவருக்கு எது நீதி எது உண்மை என்று கண்டுகொண்டாரோ அந்த உண்மையின்படி இறுதி வரை நிற்கிறார். அது எத்தனையோ பேர் எதையோ சொல்லியிருப்பாங்க, எல்லாத்திட்டையும் போய் மைக்கு போட்டு, அதாவது பா இது இந்த விளக்க கூட்டம்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அதை மாதிரி எல்லாரையும் நிற்க வச்சு ப்ரெஸ் மீட்டு விளக்க கூட்டம், அதாவது நான் அப்படி தான் நினச்சேன், நீங்களும் உங்களை மாதிரியே கன்னி மரியாள் வந்து ஒரு மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன், அப்படி இப்படிலாம் ஒரு விளக்க முடியாது பாருங்கள். எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி இவர்கள் சிந்தித்தார்கள். அன்னை மரியாளை சிந்தித்தார், அதைவிட ஆழமாக உள்ளத்தில் போட்டு வாழ்ந்தது சுசேப்பர். அதனால தான் என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி பயணித்தார்கள், உண்மையை அவர்கள் வாழ்வினுடைய ஆதாயமாக ஒரு ஆதாரமாக வைத்திருந்தார்கள். வாழ்வுக்கு அந்த தீமையை எதிர்கொள்ள, இந்த உலகம் தீமையினுடைய அடையாளம், அதை எதிர்கொள்வதற்கு அவங்க ஆயுதமாக வைத்திருந்தது உண்மை. பாருங்கள், தோபித்து புத்தகத்தில் 4:6 சொல்லுது, ஏனெனில் உண்மையை கடைபிடிப்போர் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பர். அப்போ உண்மையை கடைபிடிக்கணும், அது சும்மா நம்ம வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, கடைபிடிப்போர். யோவான் 14:17 சொல்லுது, அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். தூய ஆவியாரை பற்றி எதுக்கு நம்ம அடிக்கடி பேசுகிறோன்னா, உண்மையை வெளிப்படுத்துகிறவர் அவர் தான். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, பார்த்தீங்களா, உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை. அதனால தான் நீங்கள் உலகத்திற்குள்ள வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பவர் தேவை. அப்படின்னா எது உண்மை எது பொய் அதை அறிந்து கொள்ள ஆற்றல் வேணும்னா நீ கரம் உயர்த்தி ஆவியானவரை கூப்பிடணும். ஏன்னா மனித இயல்பில் நம்ம தோற்றுருவோம், நம்ம அறிவு தோற்று போயிடும். படிச்சிருப்போம், நிறைய படிச்சிருப்போம், தோற்றுருவோம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் எது சரி எது தவறு என்பதை அழகாய் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். இன்னும் நம்முடைய வேதத்தை பார்க்கிற போது யோவான் செய்தி 15:26 தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார். பாருங்கள், இப்படி நிறைய விஷயம், நிறைய தூயாவியை பற்றி சொல்லப்படுகிற நிறைய விஷயத்தில் இந்த உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர். இப்போ இந்த தூயாவி நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பொய் சொல்ல தேவையில்லை, அது இந்த சூழலாக அவர் கொடுக்க மாட்டார். நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க, அந்த உண்மை வந்து அந்த இடத்துல உங்களை அழைச்சி மேலும் மேலும் உயர்த்தி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்வு எந்த விதமான தொய்வும் இல்லாமல் வெற்றியோடு கடந்து செல்லும். அந்த ஆனால் துன்பங்கள் வரும், துயரங்கள் இருக்கும். ஒரு உண்மையை சொல்கிறதுனால இந்த உலகம் தருகிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அப்போ உலகம் பார்த்து சொல்லும், இவெல்லாம் வாழ தெரியாதவன் அப்படின்னு சொல்லும். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? சலனப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா வெற்றி காண்பர் அந்த வார்த்தையை தான் நம்ம மையப்படுத்துகிறோம் இங்கே. அதே சமயம் பாருங்கள், எபேசியர் 6:14, உண்மையை இடைக்கச்சையாக கட்டி கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். இதுதான் நம்ம வைத்திருக்க வேண்டிய ஆயுதம். 2 யோவான் 1:3 சொல்லுது, இவ்வாறு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் நமக்கு, பார்த்தீங்களா, உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் நமக்கு கடவுளிடமிருந்து அவர் மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகும். இதெல்லாம் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு உரித்தாகும்? இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு தான். 2 யோவான் 1:7, ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர், இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களோ ஏமாற்றுவோர் எதிர்கிறிஸ்து. இயேசுவை உண்மை என்று அறிய முடியும், ஏன்னா இயேசு தன்னை உண்மையான தன்னுடைய உண்மையின் அடையாளமாக வெளிப்படுத்தினார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் உண்மையை ஏற்றுக்கொள்வதும் ஒன்றாக இருக்கிறார். 3 யோவான் 1:3 நம்ம பார்க்குறோம், நீர் உண்மையை பற்றி நின்று அதற்கேற்ப வாழ்ந்து வருகிறீர் என்று சகோதரர்கள் உண்மை குறித்து சான்று பகிரிய போது சான்று கூறிய போது நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். பாருங்கள், யோவான் உண்மையை பற்றி நின்று நீ வாழ்ந்தபோது அதை குறித்து நான் உன்னை குறித்து சான்றுகளாய் கேட்டபோது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைக்கி கடவுளும் நம்மை குறித்து அப்படி கேட்கிற போது மகிழ்ச்சி அடைவார். ஆகவே இந்த நாட்களில் நாம் நம்மையே சோதித்து அறிவோம். நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற உண்மைத்தனம் என்பது எப்படி இருக்கிறது? சரியாக இருக்கிறதா? நம்மக்கிட்ட எத்தனை முறை நம்ம ஒரு நாளைக்கு பொய் சொல்கிறோம், எதற்காக சொல்கிறோம்? உட்காந்து நைட்டில் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து யோசிக்கணும், காலையிலிருந்து நான் எத்தனை முறை பொய் சொன்னேன், எதற்காக சொன்னேன்? இதை நீங்கள் ஒரு வாரம், 1 நாள் 2 நாள் 3 நாள் நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா 4வது நாள் உங்கள் நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு முன்னாடியே தூய் ஆவியானவர் உங்களை வந்து கையை பிடிப்பார், ஏன் பொய் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கொடுப்பார். இல்லை நம்ம இதை குறித்து எந்த முயற்சியும் எடுக்காமல் நாம் அப்படியே போய்கொண்டே இருந்தோம்னா இறுதி நாளில் கிடைக்க போகிற அந்த தோல்வியை தான் நீங்கள் தழுவ போகிறீங்க, வெற்றியை நீங்கள் காண முடியாது. அதனால தான் கடவுள் நம்ம எச்சரிக்கிறார், உண்மைத்தனத்தின் ஆவியானவர் நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு அந்த உண்மையின்படி செயல்படுங்க. இந்த முயற்சியை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த ஆண்டவர் உண்மையை நோக்கி பயணிக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தூய் ஆவியை துணையாளராய் தந்து உங்களை வாழ்விப்பார். இந்த அபிஷேகத்தை இந்த நாட்களில் நாம் தேடி பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்குள்ளே பயணிப்போம். ஆமென்.
எதை நான் தருவேன் நிறைவா, உம் இதயத்தின் நன்பீர்க்கீடாக. எதை நான் தருவேன் நிறைவா, எதை நான் தருவேன் நிறைவா, எதை நான் தருவேன் நிறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் நிறைவா,